நான் இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே சிலையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியிற்றேந்தனரும்மை காக்கவே, சமாதியிற்றேந்தனரும்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாயனம். இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வளமை போல, ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வளமை போல, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாக அமைகின்றது. சென்ற வகுப்பில் நாங்கள் முழுமையாக சிறிய அளவில் 36 தத்துவங்களின் அடிப்படை கருத்துக்களை படித்து முடித்தோம். முடிந்தவரை இன்று போன வகுப்பில் சொன்னபடி இன்னும் 3 வகுப்பிற்கு ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு தத்துவங்களை மீண்டும் ஒருமுறை வெகு விரைவாக ஒரு மீட்டல் செய்து அதன்பின் இறுதி வகுப்பில் எல்லாவற்றையும் சேர்ந்து விரைவு மீட்டல் ஒன்றை செய்து இந்த பகுதியை முடிப்போம் என்று சொல்லியிருந்தேன். அதற்காக இந்த 3 தத்துவங்களை பற்றிய சுருக்கமான ஒரு அட்டவணையை உங்களுக்கு அனுப்புவதாக கூறியிருந்தேன். அதை அனுப்பியுள்ளேன். சிறிய தாமதம் ஏற்பட்டிருந்தாலும் இந்த வகுப்புக்கு முதல் அனுப்பியாகிவிட்டது. அதை இன்று கையில் வைத்து நீங்கள் இந்த சத்சங்கத்தை உள்வாங்குங்கள், அதையும் பாருங்கள். அது உங்களுக்கு தயாராக இல்லாவிட்டாலும் இந்த சத்சங்கத்தை நீங்கள் கேட்கும் போது அந்த அட்டவணையை பார்த்து மீண்டும் கேளுங்கள். இன்று நாங்கள் ஆன்ம தத்துவத்தை பற்றி பார்ப்பதாக கூறியிருந்தேன். உங்களுக்கு 2 பக்கங்கள் அனுப்பியிருந்தேன். ஒன்று இந்த 36 தத்துவங்களின் தொடக்கமான அனாதி பொருட்கள் இருந்து தொடங்கிய தத்துவம் அனாதி பொருட்கள் என்று ஒரு அட்டவணையும், அதைத் தொடர்ந்து ஆன்ம தத்துவங்கள் என்ற அட்டவணையும். இப்போது அனாதி பொருட்கள் என்ற அட்டவணையை ஒரு குறுகிய வெகு விரைவு மீட்டலை சொல்லிவிடுகின்றேன். அந்த அட்டவணையில் போட்டபடி அனாதி பொருட்களாவன பதி, பசு, பாசம். பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் மலங்கள். இவற்றில் இருந்துதான் இந்த 36 தத்துவங்களே தொடங்கியது. அதுக்கடுத்ததாக இறைவனை பற்றி, பதியை பற்றி ஒரு அட்டவணை போட்டிருக்கின்றேன். பதி நிலையில் இறைவன் 2 நிலைகளை எடுக்கின்றார். ஒன்று பரநாதம், மற்றது பரவிந்து. ஆகவே அதை பற்றியும் விரிவாக முதல் பார்த்துவிட்டோம். இது உங்களுக்கு ஒரு மீட்டல். அடுத்ததாக பசு நிலை. பசு என்றால் உயிர்கள். அந்த நிலையில் உயிர்கள் 3 நிலையில் இருக்கின்றன. விஞ்ஞான கலர் ஆணவமலம் மட்டும் உடையவர்கள், பிரளயா கலர் ஆணவமலமும் கண்மமலமும் உடையவர்கள், சகலர் ஆணவமலம் கண்மமலம் மாயை மலம் உடையவர்கள் உயிரினுடைய பிரிவுகள். அடுத்ததாக பாசத்தை எடுத்தமென்றால் இதுதான் மூன்றாவது பிரிவு அனாதி பொருட்களில். அதில் மூன்று விடயங்கள் இருக்கின்றது: ஆணவம், கண்மம், மாயை. இது மூன்றும் மும்மலங்கள், மூலமலங்களாக இருக்கின்றது ஆணவம். அடுத்ததாக இனி ஆணவத்தை எடுத்து சிறிது விரிவாக பார்த்தால் ஆணவத்தில் மூன்று நிலைகள் இருக்கின்றன. அந்த நிலைகளாவன: ஆபாரக சக்தி, அது கேவல நிலையில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி. அதோ நியாமியா சக்தி என்று, அது சகலருக்குரிய நிலையில் இருக்கும் ஆணவ சக்தி. அடுத்ததாக அந்தர்பாவித சக்தி என்று, அது சுத்த நிலையில் ஆணவமலம் அற்ற நிலையில் இருக்கும் ஆணவத்தில் இருக்கும் பகுதியினராக மூன்று நிலைகளில் ஆணவமலம் உண்டு. அதற்கடுத்ததாக கண்மமலத்தை எடுத்தீர்கள் என்றால் அதுதான் எங்களுடைய வினைகள். அவற்றில் சஞ்சித வினை மொத்த வினையாகவும், பிராப்த வினை இந்த உடலில் நாங்கள் அனுபவிக்கும் வினையாகவும், ஆகாமிய வினை இந்த உடலில் இருந்து நாங்கள் சேகரிக்கும் வினைகளாகவும் மூன்று பகுதிகளாக உள்ளன. அடுத்ததாக மாயையை எடுப்பீர்களாக இருந்தால் மூன்றாவது தத்துவமான மூன்றாவது நிலையான மாயை, அந்த நிலையில் எங்களுக்கு சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று மூன்று மாயைகள் அடிப்படையாக உள்ளன. அதுக்கடுத்தது அட்டவணையில் தந்திருக்கின்றேன், இந்த கடவுள் பதிநிலைக்கு கீழ் வந்தவுடன் பரநாதம் பரவிந்துவாக அவர் மூன்று நிலைகளை இருப்பார். அந்த நிலைகள் படித்திருக்கின்றோம்: லயநிலை, யோக நிலை, அதிகார நிலை. லயநிலை என்று சொல்வது திட்டமிடல். ஏனென்றால் இறைவனின் புரொஜெக்ட் என்று சொன்னோம், அவருடைய செயல்முறை திட்டத்தில் அவர் முதல் எல்லாவற்றையும் திட்டமிடும் நிலை லயநிலையாகவும், அதில் புகும் நிலை யோக நிலையாகவும், அதை இயக்கும் நிலை அதிகார நிலையாகவும் அவருடைய மூன்று நிலைகள் துவக்கத்தில் உண்டு. அதுக்கு அடுத்ததாக அவருடைய சக்தி நிலைகளை போட்டு தந்திருக்கின்றேன் சுருக்கமாக. அவர் இச்சா சக்தியே, ஞானாசக்தி, கிரியா சக்தியில் இருந்து இயங்குகின்றார். இந்த இச்சா சக்தி அவருக்கு உண்மையாக ஆன்மாக்கு இருப்பது போல் இல்லை, அவர் இச்சை அற்றவர். இருப்பினும் இந்த ஆன்மாக்கள் ஆணவ மலப்புடியில் சிக்கொண்டு இருளில் அறியாமையில் இருப்பதிலிருந்து அதை மீட்க வேண்டும் என்றுதான் இந்த செயல்முறை திட்டத்தை அந்த சக்தியை கொண்டு தொடங்கி கிரியா சக்தி ஞானாசக்தியை வைத்து அவருடைய செயல்முறையை செய்கின்றார் என்று பார்த்தோம். அதன் சுருக்கம் இங்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக இவற்றை இறைவன் எல்லாவற்றையும் நினைத்து திட்டமிட்டு செயற்பட தொடங்கியவுடன் அவர் இந்த தத்துவங்கள் 36 இந்த மாயையில் இருந்து கொண்டு வருகின்றார். மூல மாயையில் இருந்து அவை யாவன: சிவ தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24. இதுதான் அனாதி பொருட்களில் இருந்து பரம்பொருள் எங்களை ஆணவ மலம் என்ற அறியாமையில் இருந்து வெளியால் எடுப்பதற்கு துவக்கத்தில் செய்யும் வேலை. இப்போது உங்களை கொண்டு தத்துவங்களில் விட்டிருக்கின்றேன் இந்த அட்டவணையில். இனி அட்டவணையில் இருக்கும் மூன்று தத்துவங்கள் தான் அவர் மூன்று பெரும் பாகங்களாக இந்த செயல்முறையை நடத்தும் விதம். இதை மூன்றும் நாங்கள் பார்த்து விட்டோம் இவ்வளவு காலமும் பல 30 வகுப்புகளில். இன்று நாங்கள் பார்க்க போவது ஆன்ம தத்துவத்தை மாத்திரம். அதுதான் இறுதியாக இருக்கும் தத்துவம். அதை நாங்கள் அடுத்த பதிவில் இருக்கும் உதை நீங்கள் இப்போது பாருங்கள். அது ஆன்ம தத்துவத்திற்காக போடப்பட்ட அட்டவணை. இது உங்களுக்கு விளக்கத்திற்காக இவ்வளவு எளிதாக கொண்டு வந்திருக்கின்றேன். ஆன்ம தத்துவத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் முதலாவது அட்டவணையில் ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்வது 24 தத்துவங்களை கொண்டது. அது படித்து விட்டோம். இதற்கு ஒரு பெயருண்டு, போகிய காண்டம். போகிய காண்டம் என்பதன் பொருள் என்ன? நுகரும் பொருட்கள். இந்த தத்துவத்தில் வைத்துத்தான் தனு கரண புவன போகங்களாக இந்த உலகியல், இந்த உலகம், உலகியல் பொருட்கள், இந்த ஆன்மாவுக்கு தேவையானவற்றையெல்லாம் இறைவன் படைக்கின்றார். அதுக்கடுத்ததாக ஒரு விடயம் தெரிய வேண்டும். இந்த ஆன்ம தத்துவங்கள் என்பது சகலருக்குரிய தத்துவங்கள். சகல நிலையில் இருப்பவர்களுக்குரியவர்கள்தான் சகலர். அந்த சகலர் வர்க்கத்தில் தான் நாங்கள் எல்லோரும் இருக்கின்றோம் இப்போது, ஆக இந்த உடலில். ஆகவே இது சகலருக்குரிய இடம், ஆன்ம தத்துவங்கள். ஆகவே இந்த ஆன்ம தத்துவங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய பிறவி மீட்டலில் நாங்கள் ஆன்ம தத்துவங்களை முழுமையாக பார்த்து விடுவோம். இதை இயக்குபவர் என்று ஒருவரை இறைவன் நியமிக்கின்றார். அவருடைய பெயரும் அது தந்திருக்கின்றேன், ஸ்ரீகண்ட உருத்திரர். அவர்தான் இந்த ஆன்ம தத்துவங்களை இயக்குபவர். இறைவனால் இறைவனால் அப்பாயிண்டட், அதாவது இறைவனால் தெரிவு செய்யப்பட்டவர் இந்த தத்துவத்தை இயக்குவதற்கு. அவருடைய பெயர் ஸ்ரீகண்ட உருத்திரர். இனி இந்த ஆன்ம தத்துவங்களுக்குள் வந்தீர்கள் என்றால், இந்த ஆன்ம தத்துவம் நுகரப்படும் பொருளுக்குரியது, பொருட்களை உருவாக்கும் தத்துவங்கள். அதில் முதலாவதாக தேவையானது ஞானேந்திரியங்கள் ஐந்தை உருவாக்கி இருக்கின்றார். அதுக்கு அறிகருவிகள் என்றும் பெயர். அதுக்கு அடுத்தது கண்மேந்திரியங்கள் ஐந்து, அதற்கு செயல் கருவிகள் என்ற பெயர். அதுக்கடுத்தது தன்மாத்திரைகள் ஐந்து. அதுக்கடுத்தது பஞ்ச பூதங்கள் ஐந்து. அதைவிட அந்த கரணங்கள் இவ்வளவும் வெளிக்கருவிகளாக இருக்கின்றது. முதல் இருவதும் சொன்னது. இனி நான்கு உட்கருவிகள் இருக்கின்றது, அதற்குரிய பெயர் அந்த கரணம். அது அகக்கருவிகள் அல்லது உட்கருவிகள் என்று சொல்கின்றோம். இதில் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த ஆன்மாக்களுக்குரிய உலகத்தில் இந்த தத்துவங்களில் இந்த தத்துவத்தை இயக்குவதற்காக தான் இறைவன், பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன் இந்த மூன்று பேரும் இந்த ஆன்ம உலகத்தில் இருக்கும் புவனங்களில் இருந்து இந்த தத்துவங்களை இயக்குகின்றார்கள். இயக்குகின்றார்கள் என்றால் ஒருவர் படைக்கின்றார், மற்றவர் காக்கின்றார், மற்றவர் இந்த ஆன்ம உலகத்தில் அழித்தலை செய்கின்றார். இந்த மூன்று பேரும் இந்த இந்த ஆன்ம தத்துவத்தில், அதாவது இந்த ஆன்ம தத்துவத்தில் 108 புவனங்கள் இருக்கென்று படித்திருக்கின்றோம். இந்த 108 புவனங்களில் இந்த மூவராலும் இயக்கப்படுகின்றது. இந்த 108 புவனங்களில் அவர்கள் தங்களுக்கென்றும் ஒவ்வொரு புவனம் வைத்திருக்கின்றார்கள். அது மேல்நிலை புவனம் என்று பேராசிரியர் அழகாக விளங்கப்படுத்தினார். அந்த மேல்நிலை புவனங்களில் இருந்து அவர்கள் இந்த ஆட்சியை செய்கின்றார்கள் என்பது விளங்கியிருந்தால் போதும். அதை அவர்களுக்குரிய உலகமாகவும் கருதப்படுகின்றது. பிரம்மனுக்குரிய உலகம் பிரம்மலோகமாகவும், விஷ்ணுவுக்குரிய உலகம் வைஷ்ணவ லோகம் உலகம் ஆகவும் அது கருதப்படுகின்றது. அதே போல் உருத்திரனுக்குரிய உலகமும் உண்டு. இது அவர்கள் இந்த 108 புவனங்கள் என்று சொல்லும் உலகத்தில் மேல்நிலையில் இருக்கும் முதல் மூன்று புவனங்களை தங்களுக்கு ஒவ்வொரு புவனமாக வைத்து இந்த ஆன்மாக்களை சகல நிலையிலிருந்து இயக்கி வருகின்றார்கள். அதுதான் முதலாவது அட்டவணை. இரண்டாவது அட்டவணைக்கு வந்தீர்கள் என்றால், இந்த ஆன்ம தத்துவங்கள் எங்கிருந்து உருவானது என்பதை பார்க்கின்றோம். அதாவது மூல மாயையில் இருந்துதான் இறைவன் இந்த செயல் திட்டத்தை தொடங்குகின்றார். ஆகவே மாயையின் அடித்தள மாயையை மூல மாயை என்று சொல்லுவோம். அதிலிருந்து இந்த இயக்கம் தொடங்கப்பெற்றது. அதுக்கு அடுத்ததாக போட்டிருக்கின்றேன், அது எங்கு வருகின்றது? மூல மாயையிலிருந்து அசுத்த மாயைக்கு வருகின்றது. நாங்கள் இப்போது ஆன்ம தத்துவத்தை மாத்திரம்தான் பார்க்கின்றோம். அந்த அசுத்த மாயையில் வித்யா தத்துவத்தில் ஒரு நிலையான கலை, அந்த கலையிலிருந்து இது தொடங்குகின்றது. அந்த கலையிலிருந்து இது தொடங்கும் போது அந்த தத்துவத்தில் இருந்து என்ன வருகின்றது என்றால், அடுத்ததாக மூலப்பிலகிருதி என்ற நாங்கள் படித்த இப்ப மாயையில் ஆன்ம தத்துவம் உருவாகுகின்றது. அந்த ஆன்ம தத்துவத்துக்கு அடுத்தது, ஆன்ம தத்துவத்திற்குள் முதலாவது உருவாவதை போட்டிருக்கின்றேன், குண தத்துவங்கள் உருவாகின்றன. இந்த குண தத்துவம் என்று சொல்வது மூன்று குணங்களாலும் ஆனது, சத்துவம், ரஜோ, தமம். அதைத் தொடர்ந்து குண தத்துவம் உருவாகிய பின் புத்தி தத்துவம் வருகின்றது. இந்த புத்தி தத்துவம் இந்த குண தத்துவத்தில் இருந்து எங்கே தோன்றுகின்றது என்றால், இந்த குண தத்துவத்தில் மூன்று நிலைகள் உண்டென்று சொன்னேன். அதில் சத்துவ குணம் முழுமையாக மேலோங்கி இருக்கும் நிலைதான் புத்தி தத்துவம். ஆகவே புத்தி தத்துவம் உருவாகின்றது. இந்த புத்தி தத்துவத்திற்கு பின் எதை உருவாக்குகின்றார் என்றால், அகங்காரத்தை உருவாக்குகின்றப்பட்டிருக்கின்றது. அந்த அகங்காரம் என்னென்று இயக்கப்படுகின்றது என்றால், மூன்று குணங்களாலும் இயக்கப்படுகின்றது. அதை விரிவாக பார்க்க போகின்றோம். அதுக்கு அடுத்ததாக இறுதியாக அந்த அட்டவணையில் இருப்பது பஞ்ச கிளேசங்கள் என்று சொல்லப்படும் அவிச்சை. இந்த பஞ்ச கிளேசங்கள் இந்த ஆன்ம தத்துவத்தில் உண்டு. ஏன் இந்த பஞ்ச கிளேசங்கள் தேவை என்றால், இந்த பஞ்ச கிளேசத்தைத்தான் வித்யா தத்துவத்திலிருந்து ஆன்மா புருஷ நிலையை அடைந்து ஆன்ம தத்துவத்திற்குள் வரும்போது இந்த பஞ்ச கிளேசத்துடன் சேர்ந்தால்தான் ஆன்ம தத்துவத்திற்குள் அந்த ஆன்மா வந்து இந்த பொருட்களை நுகர முடியும். ஆகவே இந்த பஞ்ச கிளேசத்தை அஞ்சு சேர்ந்த பஞ்ச கிளேசத்துடன் அந்த ஆன்மா புருடனாக வரும் ஆன்மா இணையாவிட்டால் அவர்களுக்கு சகலர் என்று சொன்ன இந்த ஆன்மா தத்துவ உலகத்தில் இடம் இல்லை. அவ்வளவும் தெரிந்தால் போதும். ஆகவே இந்த பஞ்ச கிளேசங்களும் ஆன்ம தத்துவத்துக்குள் உண்டு. ஆகவே இந்த விடயங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இனி மூன்றாவது அட்டவணைக்கு போகின்றேன். ஒழுங்கின்படி உங்களை கூட்டிச் செல்கின்றேன். அதில் பஞ்ச கிளேசத்துக்குரிய விளக்கம் தந்திருக்கின்றேன். பஞ்ச கிளேசம் என்றால் என்ன? பஞ்ச என்றால் ஐந்து. அதில் ஐந்து நிலைகள் உண்டு. அதன் தலைப்புகள் தந்திருக்கின்றேன். விவரங்கள் நாங்கள் எங்களுடைய லெக்சரில் படித்து விட்டோம். அவிச்சை. அவிச்சை என்றால் திரிபுர உணர்தல், எல்லாவற்றையும் முற்றாக உணர்தல். ஆங்காரம் என்று சொன்னால் நான் என்ற இருமாப்பு. அவா என்று சொன்னால் எனது என்ற அகங்காரம். ஆசை என்று சொன்னால் விருப்பப்படுதல். கோபம் என்று சொன்னால் ஒன்று கிடைக்காத போது ஆன்மாக்களுக்கு, அதாவது எங்களுக்கு வரும் கோபம். இந்த அஞ்சையும் சேர்த்ததுதான் பஞ்ச கிளேசம். ஆகவே பஞ்ச கிளேசத்துக்குரிய விளக்கம் உங்களுக்கு நீங்கள் படித்திருந்தீர்கள். அதுக்கு அடுத்த அட்டவணைக்கு போய் அகங்காரத்தை பற்றி பார்ப்போம். இப்போது அகங்காரம் என்றால் என்ன? அகங்காரம் என்பது குண தத்துவத்தால் செயல்படுகின்றது. அது தெரிந்திருக்க வேண்டும். அகங்காரம் வேறு என்ன செய்கின்றது முக்கியமாக என்றால், பஞ்ச வாயுக்களை இயக்குகின்றது அகங்காரம். மறந்து விடாதீர்கள், படித்திருக்கின்றோம். அந்த பஞ்ச வாயுக்களை நான் கீழே தந்திருக்கின்றேன். நான் இப்போது சொல்லுவதெல்லாம் அட்டவணையில் உண்டு. அந்த பஞ்ச வாயுக்கள் யாவன? பிராணன், சமானன், வியானன், அபானன், உதானன். அபானனுக்கு பக்கத்தில் ஒரு கீழ் நோக்கிய அம்புக்குறியும், உதானனுக்கு பக்கத்தில் ஒரு மேல் நோக்கிய அம்புக்குறியாலும் அந்த அபானன் என்ற வாயு உங்களுடைய உடலில் கீழ் நோக்கி செயல்படுவதை உங்களுக்கு அறிய தருவதற்கும், உதானன் என்ற வாயு மேல் நோக்கி செயல்படுவதை அறிய தருவதற்குமாக அதில் போட்டிருக்கின்றேன். அதான் அந்த அம்புக்குறிகளின் அடையாளம். பிராணன் என்றால் எல்லோருக்கும் தெரிவது எங்களை இயக்கும் வாயு, பிரதான வாயு. அதே போல் சமானன் வியானனுக்கும் கருத்துக்கள் உண்டு. அதை நீங்கள் எங்களுடைய பழைய லெக்சரில் இருந்து பார்த்து கொள்ளுங்கள். அது மிகவும் முக்கியமான வாயுக்கள் அல்ல எங்களுடைய நிலையில் இப்போது. அடுத்ததாக இந்த அகங்காரம் என்ன செய்கின்றது, என்ன தொழிலை செய்கின்றது என்று அடுத்த வரியில் தந்திருக்கின்றேன். அதாவது புறக்கருவிகளில் இருந்து வருவதை அகக்கருவிக்கு கொடுப்பதுதான் இந்த அகங்காரத்தின் வேலை. அதாவது புறக்கருவிகளாகிய எங்களுடைய அறிகருவிகளில் இருந்து வருபவற்றை, ஐந்து கருவிகள், ஐந்து பொறிகளில் இருந்து வருபவற்றை எடுத்து உள்கருவிகளாகிய அந்த கரணங்களுக்கு கொடுப்பதுதான் இந்த அகங்காரத்தின் தொழில். இனி அதுக்கடுத்ததாக இந்த அகங்காரம் எப்படி செயல்படுகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். முதலாவது லைனில் அட்டவணையில் மூன்று குணங்களிலும் செயல்படுகின்றது. இந்த மூன்று குணங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அதாவது முதலாவது சத்துவ குணம் மேலோங்கி இருப்பது. சத்துவ குணத்தில் இந்த அகங்காரம் தொழிற்படும் போது அதற்கு ஒரு பெயர் உண்டு, அது தை சதம். அது என்ன செய்கின்றது என்றால், இந்த குணத்தில் இயங்கும் போது ஞானேந்திரியங்களை இயக்குகின்றது. அதாவது அறிகருவிகளை இயக்குவது சத்துவ குணத்தில் இருந்து என்று தெரிய வேண்டும். அதற்குரிய பெயர் தை சதம். அடுத்ததாக ரஜோகுணம் மேலோங்கி நிற்கும் போது கண்மேந்திரியங்கள் இயங்குகின்றன. செயற்கருவிகள் ஐந்து. அதற்கும் ஒரு பெயர் உண்டு, குணப்பெயர், அது வைஹரி. அடுத்ததாக மூன்றாவது நிலையான தமோகுணத்தில் நாங்கள் இருக்கும் போது அதற்கொரு பெயர் உண்டு, பூதாதி என்று. இது பெயரளவில் தான். இது எவற்றை இயக்குகின்றதென்றால், தன்மாத்திரைகள் ஐந்தையும் பஞ்சபூதங்கள் ஐந்தையும் இயக்குகின்றன. ஆகவே இந்த அகங்காரத்தின் தொழில் இந்த 20 கருவிகளை இயக்குகின்றது. இரவு 20 கருவிகளை மூன்று குண தத்துவங்களில் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதில் நாங்கள் இதன் விளக்கத்தை கீழே அடுத்தடுத்த அட்டவணைகளில் பார்ப்போம். அடுத்த அட்டவணை இரண்டாவது நிலையில் இருக்கும் முதலாவது அட்டவணையை பார்த்தீர்கள் என்றால், இனி இந்த 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 24 கருவிகளை பற்றி ஒவ்வொரு அட்டவணை போட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு கருவிகளையும், முதலாவது அறிகருவிகள், ஞானேந்திரியங்களை போட்டிருக்கின்றேன். இந்த ஞானேந்திரியங்கள் எங்களுக்கு எப்படி உதவி செய்கின்றது என்றால், பொறிகள் நிகழ் காலத்தில் வாழ்வதற்கென்று சொல்லலாம், அல்லட்டி நிகழ் காலத்தை அறிவதற்கென்று சொல்லலாம். அந்த பொறியலால் தான் நாங்கள் இப்போது இந்த லெக்சரை கூட கேட்கின்றோம். நிகழ்காலத்தில் வருபவற்றை அறிவிப்பதுதான் பொறிகள். அது தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு கீழே இந்த ஐந்து பொறிகளும் என்னென்று போட்டிருக்கின்றேன். செவி, மெய், கண், வாய், மூக்கு. இதில் நீங்கள் ஒன்றை மாத்திரம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். இந்த ஐந்து பொறிகள் வெளிக்கருவிகளாக உடலில் பொருத்தப்பட்டிருந்தாலும் கண் ஒரு ஸ்பெஷல் கருவியாக பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். அதற்குரிய காரணம் என்ன? நீங்களே சிந்தித்து பாருங்கள். கண் என்ற கருவி மாத்திரம் நீங்கள் இருக்கும் நிலையில் இல்லாமல் கண் என்பது எல்லா இடமும் போய் அறிகின்றது. அதாவது பேராசிரியர் சொல்லுகின்றார், கண் என்பது சென்று அறியும். அதுதான் உண்மை. கண்ணால் நீங்கள் எவ்வளவு தொலைவிலும் பார்த்து அறியக்கூடிய நிலையான கருவிதான் கண். மற்றது செவி, மெய், வாய், மூக்கு என்ற மற்ற நான்கு கருவிகளும் நின்று அறியும் கருவிகள் என்று அதில் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கென்பதை, அந்த கண் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அது சொல்லி காட்டுகின்றார் சைவ சித்தாந்தத்தில். அடுத்த அட்டவணையை பார்த்தீர்கள் என்றால் அது கண்மேந்திரியங்கள், செயற்கருவிகள். அவை யாவன? நாக்கு, கால்கள், கைகள், எருவாய், கருவாய். அதுக்கு அடுத்த அட்டவணையை பார்த்தீர்கள் என்றால் தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரைகள் என்ற தலைப்புக்கு கீழ் உங்களுக்கு ரெண்டு விடயம் போட்டிருக்கின்றேன். இது முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கு கீழ் இருப்ப சொல்லை பாருங்கள். அந்த தன்மாத்திரைகளை நாங்கள் ரெண்டு விதமாக பாவிக்கின்றோம் என்று பார்த்திருக்கின்றோம் படித்த போது. ஒன்று தூள ஞானேந்திரியங்கள். இப்போது ஞானேந்திரியங்கள் என்றால் அறிகருவிகள். இப்போதுதான் பார்த்தோம் முதலாவது அட்டவணையில், அந்த அட்டவணையில் இருக்கும் ஞானேந்திரியங்கள் சூட்சும ஞானேந்திரியங்கள் என்று சொல்லுகின்றது. ஏனென்றால் அவர்கள் பொறிகளாக இருக்கின்றன. இந்த தன்மாத்திரைகள் அந்த பொறிகளின் செயல்களை குறிக்கின்றது. அதாவது ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். இந்த ஐந்து கருவிகளாலும் வரும் செயல்கள், அந்த செயல்களை தூளம் என்று சொல்வது. அதான் இறுதியாக கிடைப்பது அந்த பொறிகளில் இருந்து, அரி கருவிகள் என்ற ஞானேந்திரியங்களில் இருந்து. ஆகவே அதை தூள ஞானேந்திரியங்கள் என்று சொல்கின்றோம். தன்மாத்திரைகளில் இருக்கும் செயல்களை, மற்றதை சூட்சும ஞானேந்திரியங்கள் என்று சொல்லுகின்றோம் பொறிகளை. இதுதான் நீங்கள் எல்லோரும் இந்த சைவ சித்தாந்த 36 தத்துவங்களில் இருந்து தெரிய வேண்டியது. எங்களுடைய உடலில் போடப்பட்டிருக்கும் இந்த ஞானேந்திரியங்கள் என்ற ஐந்து கருவிகளும் அது கருவிகளாகவே செயல்படுகின்றன, பொறிகள் மாத்திரம்தான். அதிலது உறுப்பு என்று சொல்லலாம். அது உங்களுடைய உடலில் போடப்பட்ட ஒரு உறுப்பு. ஆனால் அந்த உறுப்பை இயக்குவது உள்ளுக்குள் இருந்து ஒரு சக்தி, அதை இயக்குவது பரம்பொருள். அந்த இயக்க சக்தி உங்களுடைய உடலுக்குள் இல்லாவிட்டால் இந்த உடலில் போடப்பட்டிருக்கும் இந்த ஐந்து கருவிகளால் ஒருவித பயனும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள்தான் குருடாக இருப்பது, செவிடாக இருப்பது, இந்த ஐந்து இந்திரியங்களும் வேலை செய்ய முடியாத நிலையில் இருப்பவர்கள். ஆனால் அவர்களுடைய உடலில் அந்த உறுப்புகள் இருக்கும். ஆகவே அந்த உறுப்புகள் இருப்பதால் நீங்கள் அது செயலாகின்றது என்று நினைத்துவிடக் கூடாது. உள்ளுக்குள் இருக்கும் புலன்கள் தான் அதை இயக்குகின்றன. ரெண்டுக்கும் ஒரே பெயரைத்தான் எல்லோரும் பாவிக்கின்றோம். ஆனால் அது ரெண்டு வகையானது என்பதற்காகத்தான் இந்த தூளம் சூட்சுமம் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய உடலில் இருக்கும் உறுப்புகள் எப்படி வேலை செய்கின்றது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். அதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். உடலுக்குள் இருக்கும் இயக்க சக்தி அது சூட்சுமமாக இருக்கும். அந்த இயக்க சக்தியில் வேலை நடைபெறாவிட்டால் உங்களுக்கு வெளியால் இருக்கும் உறுப்புகளால் பிரயோசனம் இல்லை. ஆகவே அந்த நிலையைத்தான் இந்த தன்மாத்திரைகள் என்பது தூளத்தில் இருந்து நடைபெறும் விடயங்களாகவும் இந்த உள்கருவிகளாக அந்த பொறிகள் இருக்கின்றது. அந்த பொறிகளை இயக்குவது அந்த பொறிகளின் பெயரில் இருக்கும் உள்ளே இருக்கும் புலன்கள். அப்ப இங்கு மூன்று நிலைகள். ஒன்று புலன்கள் உடலுக்குள் இருக்கின்றது, அதைத்தான் வெளியில் இருக்கும் உங்களுடைய ஐந்து அரி கருவிகளையும் இயக்குகின்றது. அந்த அரி கருவிகளால் நடக்கப்பெறும் செயல்தான் தன்மாத்திரைகளாக இருக்கின்றன. புலன்கள், உறுப்புகள், செயல்கள், இதை மறந்து விடாதீர்கள். இன்னொரு தன்மாத்திரையில் உள்ள அடுத்த தலையங்கத்தை பார்ப்பீர்களாக இருந்தால் சூட்சும பஞ்சபூதங்கள் என்றிருக்கின்றது. இங்கு என்ன மாதிரி இந்த தன்மாத்திரைகள் வேலை செய்கின்றது? பஞ்சபூதங்களை பொறுத்தவரையில் சூட்சுமமாக இருக்கின்றது. முதல் என்ன பார்த்தோம்? இந்த அதே தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களை பொறுத்தவரையில் அது தூலமாக இருக்கின்றது செயலில், ஆனால் பஞ்சபூதங்களை பொறுத்தவரையில் அது சூட்சுமமாக இருக்கின்றது. ஆகவே இந்த தூலம் சூட்சுமத்திற்கு இன்னொரு சொல்லு நாங்கள் படித்திருக்கின்றோம். தூலம் என்றால் காரணம், சூட்சுமம் தூலம் என்றால் காரியம், சூட்சுமம் என்றால் காரணம். எங்கிருந்து இது வந்தது என்பது காரணம், எப்படி இயங்குகின்றது என்பது காரியம். ஆகவே இதில் இந்த தன்மாத்திரைகளில் இருக்கும் இந்த ஐந்து விடயங்களும், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், இந்த ரெண்டு ஐம்பூதங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும், ஒன்றுக்கு அது தூலமாகவும் மற்றதற்கு அது சூட்சுமமாகவும் இருக்கின்றது. அதன் கருத்தென்ன? ஐம்பூதங்களுக்கு சூட்சுமமாக தொடங்கும் காரணமாக இருப்பது இந்த தன்மாத்திரைகள், அதிலிருந்து வெளிவருவதுதான் ஐந்து பூதங்கள். இப்போது அடுத்த அட்டவணையில் அஞ்சு பூதங்களை பார்க்கின்றீர்கள். அது தூல பஞ்சபூதங்கள் என்று போட்டு அந்த விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அவை யாவென? ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம். அது எல்லோரும் படித்தனீர்கள். அதுக்கு அடுத்த அட்டவணையில் பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த கரணங்கள், அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்கள் ஏன் தேவை என்று பார்க்கின்றோம் என்றால், அதை கீழே போட்டு தந்திருக்கின்றேன். முக்காலத்தையும் இந்த அந்த கரணங்கள் இருந்தால்தான் உணரலாம். இப்போது நீங்கள் மீண்டும் சேர்ந்து ஞானேந்திரியங்களை பாருங்கள். அந்த தலைப்பில் தந்திருக்கின்றேன். இந்த ஞானேந்திரியங்களே, இந்த பொறியியல் எங்களுக்கு எங்கே உதவுகின்றது என்றால், நிகழ்காலத்தை அறிவதற்கு. அதுக்குத்தான் உங்களுடைய உடலில் போடப்பட்டிருக்கும் கருவிகள் உதவுகின்றது. நீங்கள் முக்காலத்தையும் அறிய வேண்டுமென்றால் உங்களுக்கு அந்த கரணம் இதிலிருந்துதான் அறியலாம். அந்த கரணம் என்பது என்ன என்று அந்த அட்டவணையில் தந்திருக்கின்றேன். மனம், அகங்காரம், சித்தம், புத்தி. மனம் என்றால் என்ன செய்கின்றது? உங்களுடைய பொறிகளால் வரும் விடயத்தை, நிகழ்காலத்தில் வரும் விடயத்தை பற்றுகின்றது அல்லது ஐயுறுகின்றது. அதற்கு அடுத்ததாக அகங்காரம் எழுகின்றது. அதற்கு அடுத்ததாக சித்தம் என்பது எங்களுடைய லைப்ரரி, எங்களுடைய உடலில் சூட்சுமமாக இருக்கும் பதிவகம், அது என்ன செய்கின்றது? பதியும், சிந்திக்கும். ஏதாவது புதிதாக வந்தால் அது பதியும் அல்லது அதை பற்றி சிந்திக்கும். அதான் அதன் தொழில். புத்தி என்பது என்ன செய்கின்றது? நிச்சயிக்கின்றது. ஆகவே இவற்றை பற்றி விரிவாக கீழே இருக்கும் அட்டவணைகளில் பார்ப்போம். ஆகவே இந்த அந்த கரணங்கள் என்று சொல்லப்படும் அகக்கருவிகளின் தொழில் என்ன? எங்களை இணைக்கின்றது பாலமாக அகங்காரத்தின் மூலம். அகங்காரம்தான் இணைக்கின்றது பாலமாக அந்த கரணங்களுடன். அந்த கரணங்களின் தொழில் முக்காலத்தையும் உணர்வதற்கு உதவி செய்கின்றது. அடுத்ததாக இருக்கும் அட்டவணையை பார்ப்பீர்களாக இருந்தால் பொருளின் இயல்புகள். பொருள் இரண்டு இயல்புகள் இருக்கென்று படித்திருக்கின்றோம். ஒன்று பொது இயல்பு, மற்றது சிறப்பு இயல்பு. எந்த பொருளுக்கும் இந்த இயல்பு உண்டு. அதுவளவும் தெரிந்தால் இப்போது போதும். அதன் விளக்கங்கள் எல்லாம் லெக்சர்ஸில் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். இந்த இயல்பு எல்லா இடமும் ஒன்று. பொது இயல்பும் ஒன்று, சிறப்பு இயல்பும் ஒன்று உண்டு. பொது இயல்பு என்று சொன்னால், சுருக்கமாக சொன்னால், உங்களோட நேச்சுரல் திங், அது உங்களுடைய இருக்கிற ஒரு இயல்பு, அந்த பொருளோடைய இருக்கும் இயல்பு. சிறப்பு இயல்பு என்று சொன்னால் என்னென்றால், வெளி காரணங்களால் அந்த இயல்பு மாறுபட்டால் அதை சிறப்பு இயல்பு என்று சொல்கின்றோம். அதாவது நீரை ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள். நீர் நீராக இருக்கும் போது குளிர்ச்சியாக இருக்கும். அதை நீங்கள் வெப்பம் கொடுத்து சூடாக்கினீர்கள் என்றால் சூடாக மாறும். ஆகவே நீரின் பொது இயல்பு எப்பவும் குளிர்ச்சி என்பது. சூடானவுடன் அது சிறப்பியல்பாக மாறுகின்றது. அதுதான் அதற்குரிய உதாரணம். அதுக்கு அடுத்தது இனி நாங்கள் என்னத்தை பார்க்க போகின்றோம் என்றால், அடுத்தது இந்த புத்தி தத்துவத்தை பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு பிரிவாய் மேலே இருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அட்டவணையை பார்த்து கொண்டே வாருங்கள். புத்தி தத்துவத்தை எடுத்து பார்த்தால், இந்த புத்தி தத்துவத்தின் முதல் முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது. அதை கீழே போட்டிருக்கின்றேன். சஞ்சித வினை காப்பகம். சஞ்சித வினை என்றால் என்னென்று பார்த்தோம். மொத்த வினைகள். இந்த மொத்த வினைகளை இயக்குபவர் யார்? பரம்பொருள். எப்போது இயக்குகின்றார்? எங்களுக்கு உடலை தரும் போது மொத்த வினைகளில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து பிராப்த வினையாக அந்த உடலுக்கு புகப்போகும் ஆன்மாவுக்கு கொடுக்கின்றார். ஆனால் இறைவன் அதை தன்னுடைய இடத்தில், அதை ஸ்டோரேஜாக உங்களுடைய ஆன்மாக்களுடைய பெயர்களை போட்டு வைக்கவில்லை. ஆன்மாக்களுக்கு பெயர்கள் இல்லை. அவர் அந்த 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 ஸ்டோரேஜை ஆன்மாக்களுடனேயே ஒவ்வொரு பிறப்பிலும் அனுப்பிக்கொண்டே இருக்கின்றார். எதன் மூலம் அனுப்பி கொண்டிருக்கின்றார்? புத்தி தத்துவம் மூலம். ஒரு ஆன்மா உடல் இறக்கும் போது அந்த ஆன்மா சூட்சும விடயங்களை கொண்டு செல்கின்றது என்று பார்த்திருக்கின்றோம். அந்த சூட்சுமத்தில் ஒன்றுதான் புத்தி. அந்த புத்தி தத்துவம் மூலமாக அந்த ஆன்மாவுடன் அந்த மொத்த சஞ்சித வினை காப்பகம் எடுத்து செல்லப்படுகின்றது ஒவ்வொரு புறப்புக்கும். அது ஆன்மாவால் பாவிக்க முடியாது. எடுத்து செல்லும் கருவியாகத்தான் அந்த ஆன்மா புத்தி தத்துவத்தில் அதை வைத்திருக்கின்றார் இறைவன். அதில் இருப்பது ஆன்மாவுக்கு என்னவென்றே தெரியாது. ஆனால் இறைவன் அந்த ஆன்மா ஒவ்வொரு புறப்பை எடுக்கும் போதும் அந்த புத்தி தத்துவம் என்ற சஞ்சிதவினை காப்பகத்திலிருந்து இறைவன் தான் சிலவற்றை எடுத்து அந்த ஆன்மாவுக்கு பிராப்த வினையாக அனுபவிப்பதற்கு கொடுக்கின்றார். அந்த பிராப்த வினையை ஆன்மா அனுபவிக்கும் போதுதான் அவருக்கு தெரிகின்றது, இந்த வினைகளுடன் நான் வந்திருக்கின்றேன் என்று. ஏனென்றால் அந்த பிராப்த வினை கூட அந்த அனுபவத்துக்கு வரும் வரை ஆன்மாவுக்கு தெரியாது. இந்த வாழ்க்கை முழுக்க எனக்கு என்ன வினையை இறைவன் தந்திருக்கின்றார் என்று அனுபவிக்கும் போதுதான் அந்த வினைகள் தெரியும். ஆனால் ஆன்மாவுக்கு என்ன தெரியும்? இந்த பிறப்பில் ஆகாமிய வினை என்று இந்த பிறப்பில் சேர்க்கும் வினைகள் மாத்திரம் ஆன்மாவுக்கு தெரியப்படுத்துகின்றார் இறைவன். இந்த மூன்று வினைகளிலும் அது எங்களுடைய கையில் இருக்கின்றது. ஆகவேதான் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, உங்களுடைய வாழ்க்கையை வென்றெடுங்கள் என்று. உங்களுடைய வாழ்க்கையை வெல்லுவதற்கு அந்த ஆகாமிய வினைக்குள் நீங்கள் அகப்படாமல் இருப்பது, ஆகாமிய வினையை தேடுவது முழுக்க முழுக்க உங்களுடைய கையில், இறைவனுடைய கையில் இல்லை. ஆகவே உங்களுக்கும் ஒரு தனித்துவம் தேவை என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அந்த ஆகாமிய வினையுடன் விளையாடுங்கள், அதை எடுக்காது விடுங்கள், அல்லது முழுக்க முழுக்க எடுங்கள், இன்னும் பல உடல்களை எடுங்கள், துன்பங்களை அனுபவியுங்கள், இன்பங்களை அனுபவியுங்கள், சுழன்று கொன்றே திரியுங்கள். அதிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் அந்த ஆகாமிய வினை உங்கள் கையில் இருக்கின்றது, அதை ஒன்றெடுங்கள். அடுத்ததாக பார்ப்போமாக இருந்தால், இந்த புத்தி தத்துவத்தில் இந்த புத்தி தத்துவம் பொருளை அறிவதற்கு இந்த புத்தி தத்துவம் தான் தேவை. அதை நாங்கள் பார்த்து விட்டோம். அதாவது அறிகருவிகளாக இருக்கும் ஞானேந்திரியங்கள் எடுத்து வரும் விடயங்களை இந்த அந்தக்கரணங்கள் மூலமாக நான்கு நிலைகளில் அதை எடை போட்டு மனம் பற்றும், அகங்காரம் எழும், சித்தம் பழைய பதிவுகளை கொடுக்கும், புத்தி தீர்மானிக்கும் என்ற முறைப்படி புத்தி பொருள்களை அறிந்து அந்த பொருளாகவே அந்த புத்தி மாறுகின்றது என்று பேராசிரியர் சொல்லுவார். மிகவும் அழகாக இருக்கும். ஆகவே அந்த ப்ராசஸ், அந்த நாலு நிலைகளிலும் அந்த பொருள் கடந்தால்தான் அந்த பொருள் புத்தியால் நிர்ணயிக்கப்பட்ட பின் அந்த புத்தியே பொருளாகின்றது. அந்த நேரத்தில் தான் புத்தி அந்த பொருளை பற்றிய புது தகவல் சித்தத்தில் இல்லை என்றால் அதை சித்தத்துக்கு பதிய கொடுத்துவிடும். அதே தகவல் சித்தத்தில் இருந்து வந்த தகவல் தான் அந்த அறிகருவி மூலமாக வந்திருந்தால் அந்த பழைய விடயத்தையே அப்படியே வைத்திருக்கும். அதைத்தான் புத்தி செய்கின்றது. சித்தம் என்பது காப்பகம். ஆகவே இந்த நான்கு நிலை ஊடாக வருவதுதான் இந்த புத்தி தத்துவம் பொருள்களை அறியும் முறை. ஆனால் இந்த புத்தி தத்துவம் இந்த பொருள்களை அறிவதற்கு என்ன முறையில் அறிகின்றது என்பதை அந்த அட்டவணையில் போட்டிருக்கின்றேன். முதலாவது வாயில் காட்சி. அதாவது வாயில் காட்சி என்பது வெளிக்கருவிகளால் உங்களுக்கு கிடைக்கப்படும் விடயம். அதை சொல்லிவிட்டேன், இனி ஒழுங்காக பார்ப்போம். அட்டவணையில் எல்லாம் இருக்கின்றது. அது உங்களிடம் வந்தவுடன் அடுத்ததாக இருப்பது மானத காட்சி. மானத காட்சி என்றால் ஒரு பொருளை அறிகருவிகள் உங்களுக்கு எடுத்து தந்தவுடன் அது அந்தர்கரணங்கள் உட்கருவிகளுக்கு போகின்றது. அதில் தான் மனம் இருக்கின்றது. அந்த மனதை அது அடைந்தவுடன் அது மானத காட்சி என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கு அடுத்ததாக இருப்பது தன்வேதனை காட்சி. இப்ப சொல்லி இருந்தேன், அந்த கரணங்கள் மனம் அதை பற்றியவுடன், அகங்காரம் எழுச்சி அடைந்தவுடன், சித்தம் அதை பற்றிய விடயங்களை கொடுத்தவுடன், புத்தி பழைய விடயத்தையும் புதியதாக வந்த விடயத்தையும் எடுத்து அதை நிச்சயித்தவுடன் என்ன நடக்கின்றது என்றால், இந்த ஆன்மா அந்த நிச்சயித்த விடயம் புத்தி ஆன்மாவுக்கு அறிவித்தவுடன் ஆன்மா அதை அழுந்தி 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 அனுபவிக்கின்றது. புத்தி ஃபைனலைஸ் பண்ணியாச்சு என்று சொல்லுங்கள், நிச்சயித்து விட்டது. அந்த அழுந்தி 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 அனுபவிப்பது தான் அதனால் எங்களுக்கு இன்பமும் வரும், துன்பமும் வரும். அதுதான் இந்த புத்தி ஒரு பொருளை அறியும் விதம். அதை அந்த நேரத்தில் வரும் அந்த மூன்றாவது காட்சி தான் தன் வேதனை காட்சி. அதை அந்த பெயரிலேயே கொடுக்கின்றார்கள். அந்த வேதனை என்பது இன்பத்தையும் சாரும், துன்பத்தையும் சாரும். அந்த தன்வேதனை காட்சி ஆன்மாக்கு எப்போது கிடைக்கின்றதென்றால், அந்த புத்தி பொருளாக மாறிய நிலையில் அழுந்தி 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 ஆன்மா அதை அனுபவிக்குது என்று வையுங்கள். அந்த நிலையில் இரண்டு நிலைகளும் ஆன்மாக்களுக்கு கிடைக்கும், இன்பமும் கிடைக்கும் துன்பமும் கிடைக்கும். அந்த நிலைதான் தன்வேதனை காட்சி, மூன்றாவது நிலை. அதை வெல்ல வேண்டுமென்றால் நான்காவது நிலையாக இருப்பது யோக காட்சி. யோக காட்சி என்றால் என்ன? நாங்கள் எல்லோரும் கிரியா சாதகர்கள், பேரளவில்தான் இப்போது இந்த கிரியா சாதனையை நாங்கள் செய்து அதன் மேல்நிலைக்கு பாபாஜி எங்களை கூட்டி செல்லும் போது பயிற்சி மூலம் செல்வோமாக இருந்தால், நாங்கள் இந்த மூன்று காட்சி நிலைகளையும் தவிர்த்து நான்காவது காட்சி நிலையான யோகா காட்சியை பெறலாம். அந்த யோகா காட்சியின் தத்துவம் என்ன என்பதை உங்களுக்கு அந்த அட்டவணையில் தந்திருக்கின்றேன். யோக காட்சி என்பது தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த 36 தத்துவங்களுக்குள் அடங்காததுதான் யோக காட்சி. அதற்குரிய பெயர் என்ன? யோக காட்சி. அதாவது பொறிகள் இல்லாமலே அனுபவிக்கும் நிலை, அதுதான் பாபாஜியின் நிலை. அதாவது கண் இல்லாமல் பார்க்கலாம், காது இல்லாமல் கேட்கலாம், வாய் இல்லாமல் சுவைக்கலாம், உடல் இல்லாமல் இருக்கலாம், மூக்கில்லாமல் மணக்கலாம். இந்த 5 பொறிகளையும் வெல்லும் நிலை யோக காட்சி. அதுதான் கடைசியான காட்சியாக புத்தி தத்துவத்தில் இருக்கின்றதை பேராசிரியர் அருமையாக விளங்கப்படுத்துகின்றார். நாங்கள் எல்லோரும் யோகமானவர்கள், ஆகவே நாங்கள் அவற்றை தெரிந்திருக்கின்றோம். செயலளவில் இந்த அறிவு நிலையை எடுத்து அந்த செயலை ஏதோ ஒரு பிறப்பிலோ அல்லது இந்த பிறப்பிலோ வெல்ல வேண்டும். அதற்கு பாபாஜியின் ஆசி எல்லோருக்கும் உண்டு. அடுத்ததாக அடுத்த அட்டவணையில் பார்த்தீர்கள் என்றால் குணதத்துவத்தை பற்றிய அட்டவணை. இந்த குணதத்துவம் என்ன மாதிரி செய்கின்றது? இந்த குணதத்துவம் 3 நிலைகளில் இருக்கின்றது என்று பார்த்து விட்டோம். அதாவது சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். அதை பற்றிய விவரம் அட்டவணையில் தந்திருக்கின்றேன். நான் இப்போது பேசுவதெல்லாம் அட்டவணையில் முழுக்க முழுக்க தந்திருக்கின்றது. விளக்கத்தை தான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் இதை நன்றாக படிக்கலாம், பரம்பொருளின் ஆசியுடனும் பாபாஜியின் ஆசியுடனும். சத்துவ குணம் என்பது என்ன? இன்பத்தை கொடுக்கிறது. அதாவது அறிவு, அதனுடைய செயல்பாடு அறிவு, அதான் சத்துவ குணம். அது எல்லாவற்றையும் அறியக்கூடிய நிலை. அடுத்ததாக ரஜோ குணம். ரஜோ குணம் என்னத்தை கொடுக்கின்றது மக்களுக்கு, ஆன்மாக்களுக்கு? துன்பத்தை கொடுக்கின்றது. அந்த துன்பம் எங்கிருந்து வருகின்றது? ரஜோ குணத்துக்குரிய செயல்பாடு செயல், அதாவது செயல்படுவது, பற்றுவது, எதையாவது ஓடிப்போய் பற்றும், அதான் ரஜோ குணம். ஆதலால் அது துன்பத்துக்குள் ஆளாகின்றது. அடுத்ததாக தமோ குணம். இந்த தமோ குணம் ஒரு மந்தமான குணம் என்று சொல்லுவோம். இது இயக்கத்துக்குரியது. இன்பம், துன்பம், மயக்கம், இயக்கம் இல்லை மயக்கம், மயக்கத்துக்குரியது. கண் பார்வை எனக்கு குன்றிவிட்டது. மயக்கத்துக்குரியது. ஆகவே இந்த தமோ குணம் மயக்கத்துக்குரியது. இந்த மயங்கும் நிலையில் இருப்பதால் தான் இச்சை தொடங்குகின்றது செயல்பாடாக. உங்களுடைய அட்டவணையில் தந்திருக்கின்றேன். அந்த இச்சை என்றால் விருப்பு வெறுப்புகளுக்குள் உள்ளாகின்றோம். ஆகவே இந்த குண தத்துவத்தில் இந்த 3 குணங்களும் இருக்கின்றது. இந்த 3 குணங்களில் ஒவ்வொரு குணமும் மேலோங்கி இருக்கும் போதுதான் அதற்குரிய இந்திரியங்கள் எல்லாம் படைக்கப்படுகின்றது, இந்திரியங்கள் எல்லாம் செயல்படுகின்றது என்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம் முதலே. ஆகவே இந்த 3 குணத்தையும் இந்த குண தத்துவத்துக்குள் அட்டவணையாக தந்து அவர் அந்த அது என்ன நிலைகளில் செயல்படுகின்றது என்று, இன்பம், துன்பம், மயக்கத்தில் செயல்படுகின்றது 3 நிலைகளிலும், அதனால் அதன் செயல்பாடு எப்படி இருக்கின்றது, இன்ப நிலையில் அறிவை பெறு, அறிவு நிலையில் இருந்து அறியப்படுகின்றது, துன்ப நிலையில் செயல்படுகின்றது, பற்றுகின்றது, மயக்க நிலையில் இச்சை ஆகிய விருப்பு வெறுப்புக்குள்ளாளாகின்றது. இதுதான் குணதத்துவம். அதற்கு கீழே ஒரு விடயத்தை தந்திருக்கின்றேன். இந்த குணத்தத்துவங்கள் 3 இருந்தாலும் இந்த 3 குணங்களும் 9 நிலையில் செயல்படுகின்றது என்று. அதற்கு ஒரு சுருக்கமாக ஒரு அட்டவணை தந்திருக்கின்றேன். நீங்கள் அதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 3 நிலைகளை 9 நிலைகளாக செயல்படுகின்றது என்று பேராசிரியர் சைவ சித்தாந்தத்தில் இருந்து எடுத்து தருகின்றார். அதாவது இந்த 3 நிலைகளும் சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம். சத்துவத்தில் சத்துவம், சத்துவத்தில் ரஜோ, அதான் அந்த அந்த முதல் எழுத்தை மாத்திரம் போட்டு தந்திருக்கிறேன் சுருக்கமாக. சானா சானா என்றால் சத்துவத்தில் சத்துவம், அதற்கு கீழே சானா ராணா என்றால் சத்துவத்தில் ரஜோ, அதற்கு கீழே சானா தானா என்றால் சத்துவத்தில் தமோ. அதுக்கு அடுத்த நிரலில் பார்த்தீர்கள் என்றால் ராணா சானா என்றால் ரஜோவில் சத்துவம், ராணா ராணா என்றால் ரஜோவில் ரஜோ, ராணா தானா என்றால் ரஜோவில் தமோ குணம் என்பது அதன் பொருள். அதுக்கு அடுத்த நிரலை பார்ப்பீர்களா என்றால் தானா சானா என்றால் தமோவில் சத்துவம், அதுக்கு அடுத்தது தானா ராணா என்றால் தமோவில் ரஜோ, அதுக்கு அடுத்தது தானா தானா என்றால் தமோவில் தமோ. இந்த 9 நிலைகளில் இந்த குண தத்துவம் செயல்படுகின்றது என்று மிகவும் அழகாக இந்த அட்டவணை மூலம் பேராசிரியர் சொல்லித்தந்தார். அதுதான் அந்த குண தத்துவத்திற்கு கீழ் போடப்பட்டது. இனி அதுக்கு அடுத்த அட்டவணைக்கு போனால், நாங்கள் இந்த புத்தியை பற்றி பார்க்கும் போது புத்தி எப்படி பொருளை அறிகின்றது என்று பார்த்துட்டோம். இப்போது புத்தி இந்த பொருளை எப்படி நிச்சயிக்கின்றது என்றதை பார்க்க வேண்டும். புத்தி அறிந்து விட்டது, இந்த அந்த கரணங்களில் இறுதியாக இருந்து வெளிக்கருவிகளில் இருந்து வருவதை அந்த கரணங்கள் மூலம் அதை செயல்படுத்த பண்ணி இறுதியாக புத்தி நிச்சயித்து விட்டது. இந்த நிலையில் இந்த நிச்சயம் என்பது எப்படி நடைபெறுகின்றது என்ற ஒரு சிறிய விளக்கத்தை அந்த அட்டவணையில் கொடுக்கின்றேன். பேராசிரியர் தந்ததை, புத்தி ஒரு பொருளை நிச்சயிப்பதற்கு 5 விடயங்கள் தேவை என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. அந்த 5 நிலைகளும் என்ன? பெயர், அந்த பொருளினுடைய பெயர், இடம், தொழில், குணம், இனம். இந்த 5 புத்தி ஊடாக, புத்தி இந்த 5 நிலைகள் ஊடாகத்தான் தன்னுடைய இறுதி நிச்சயிப்பை செய்கின்றது என்று பேராசிரியர் சொல்கின்றார். இதுதான் எங்களுக்குள் நடக்கும் புத்தியினுடைய இயக்கம். இந்த 5 நிலைகளை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது உள்ளால் உள்ளுக்குள் நடக்கும் விடயத்தை பேராசிரியர் சைவ சித்தாந்தத்திலிருந்து தந்திருக்கின்றார். அடுத்தது புத்தியை பற்றி இன்னொரு விடயத்தையும் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எப்படி இவையெல்லாம் செயல்படுகின்றது என்று, புத்திக்கு குணங்கள் இருக்கின்றது. இந்த குணங்கள் புத்தியின் குணங்களாக என்னத்தை சொல்லப்படுகின்றது என்றால் எண் குணங்கள் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது சைவ சித்தாந்தத்தில் புத்திக்கு. சோ இந்த புத்தியின் குணங்கள் யாவன என்று அந்த அட்டவணையில் தந்திருக்கின்றேன். 2 வரியில், முதலாவது வரியில் 4, அடுத்த வரியில் 4, அப்படி அப்படித்தான் பேராசிரியர் சொன்னார். அதில் அர்த்தம் உண்டு. முதலாவது வரியில் இருக்கும் 4 குணங்கள் என்னவென்றால் அறம், அறிவு, பற்றின்மை, செல்வம். 2வது வரியில் இருக்கும் 4 குணங்கள் என்னவென்றால் பாசம், அறியாமை, பற்று, வறுமை. இவற்றின் கருத்து என்ன? இவற்றின் கருத்து என்னவென்றால் முதலாவது லைனில் இருக்கும் வரியில் இருக்கும் அறம், அறிவு, பற்றின்மை, செல்வம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதனுடைய கருத்து என்ன என்று பார்த்தால், அது அந்த செல்வம் என்று 4வதாக சொல்லப்பட்டிருந்த கருத்து தெரிந்தால்தான் அது உங்களுக்கு விளங்கும். இங்கு செல்வம் என்று சொல்லப்பட்டிருப்பது பணம் அல்ல, பொருள் அல்ல. செல்வம் என்று இங்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுவது ஞானம் அல்லது சித்திகள், அட்டமா சித்திகள் என்று பேராசிரியர் சொன்னார். எவ்வளவு அருமை! நாங்கள் செல்வம் என்றவுடன் பணமா காசா என்றுதான் சிந்திக்கும் மனதில் இந்த செல்வம் என்பது ஞான செல்வம் அல்லது சித்தி, அட்டமா சித்தி செல்வம் என்று சொல்கின்றார். அட்டமா சித்தி என்ற இங்கு நான் சொல்லுகின்றேன் ஏனென்றால் யோக மாணவர்களுக்கு அது ஒரு தெரிந்த நிலை. நிலை தெரிந்த நிலை மாத்திரம்தான், அடைந்த நிலை அல்ல இன்னும். ஆகவே இதில் என்ன மாதிரி இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இந்த 4 நிலையையும் நாங்கள் முதல் அறத்தில் நிற்க பழக வேண்டும். அந்த அறத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நின்றால் அடுத்ததாக என்ன வரும்? அறிவு திறன் மேலோங்கும். அந்த அறிவு திறன் மேலோங்கும் போது பற்றின்மை வரும். அதான் 3வது நிலை. அந்த பற்றின்மையில் நாங்கள் முழுமையாக வென்று விட்டோம் என்றால் எங்களுக்கு ஞானத்தை நோக்கி செல்வதற்குரிய கதவு திறந்துவிடும். அல்லது அட்டமா சித்திகள் அல்லது சித்திகளை நோக்கி நாங்கள் நகரலாம் என்பதுதான் அந்த முதல் 4 சொற்களின் விளக்கம் என்று பேராசிரியர் தருகின்றார். அடுத்த 4 சொற்களும் அதே மாதிரித்தான். அது என்ன மாதிரி என்றால் பாசம், அறியாமை, பற்று, வறுமை. இதை என்ன மாதிரி பார்க்க சொல்கின்றார் என்றால், நாங்கள் பாசத்தில் இருந்து விட்டோம் என்றால், அதாவது இந்த ஆணவ மலப்பிடியில் எங்களுக்கு அறியாமையில் தான் இருக்கின்றோம். அதான் 2வது நிலை. அந்த அறியாமை நிலையில் நாங்கள் எங்கு போகின்றோம்? பற்றுக்குள் போயிருக்கின்றோம். அதான் 3வது நிலை. இந்த பற்றுவால் என்ன கிடைக்கின்றது? 4வது நிலை வறுமை என்று போட்டிருக்கின்றார். இங்கு வறுமை என்பது காசு இல்லாத வறுமை அல்ல, பொருள் இல்லாத வறுமை அல்ல, ஞானமோ சித்தியோ கிடைக்காத வறுமை. ஆகவே எவ்வளவு அற்புதம் புத்தி தத்துவம்! இந்த எட்டு நிலைகளையும் வைத்திருக்கிறது எண்குணங்களாக. ஒன்று, ஞானத்தை அடைவதற்கு உரிய வழியைச் சொல்லுகின்றது. அடுத்தது, நாங்கள் ஏன் என்ன மாதிரி இங்கு கட்டுண்டிருக்கின்றோம் என்பதை அருமையாக சொல்கின்றது என்று பேராசிரியர் விளக்கமாக தந்தது மிகவும் அற்புதமாக இருந்தது. இவைதான் எங்களுக்குள் நடக்கும் செயல்கள் என்பர்களே. அடுத்த அட்டவணைக்கு கொண்டு செல்கின்றேன். அடுத்த அட்டவணையில் என்ன பார்க்கின்றோம் என்றால், இந்த ஆன்ம தத்துவத்தில் நாங்கள் 3-5 சரீரங்கள் படித்திருக்கின்றோம். அட்டவணைக்கு போக முதல் அந்த 5 சரீரங்களை வைத்துத்தான் இந்த கிரியா யோகமும் பாபாஜியினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. முதல் கிரியா யோகத்தை பார்ப்போம். முதலாவது சரீரம் தேக சரீரம், இரண்டாவது சரீரம் சுவாச சரீரம், மூன்றாவது சரீரம் மன சரீரம் அல்லது மன உடல் என்றுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். சரீரம் என்று சொல்லவில்லை, அந்த பெயர்களையே பார்ப்போம். தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல், இது கிரியா யோகம். இதற்கு சமனான வேதாந்தத்தில் சித்தாந்தத்தில் சொல்லப்படும் விடயங்கள் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், ஆனந்தமய கோஷம், சாரி விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அதே தொழில்தான், வேறு பெயர். அதே போல் இப்போது சரீரங்களுக்கு வந்தீர்கள் என்றாலும் 5 சரீரங்கள் உண்டு. அதை நாங்கள் இந்த சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவங்களில் படிக்கின்றோம். அதில் 3 சரீரம் ஆன்ம தத்துவங்களுக்குள் இருக்கின்றது. அதான் அட்டவணையில் தந்திருக்கின்றேன். அந்த 3 சரீரங்களும் யாவென கீழிருந்து போகும் போது, அதாவது தேக உடம்புக்குரிய சரீரம் தூள சரீரம் என்று சொல்லப்படுவது அன்னமய கோஷம். அதான் இந்த அட்டவணையில் தந்திருக்கின்றது. அது கிரியா யோகத்தில் தேக உடம்பு. இந்த அன்னமய கோஷம், இந்த தூள சரீரம் என்பது உங்களுடைய தத்துவங்களில் 15 தத்துவங்கள், அந்த தூள 15 தத்துவங்கள் சேர்ந்தது தான் அந்த தூள சரீரம். அதுதான் இந்த 36 தத்துவங்களில், அதாவது 24 தத்துவங்கள் ஆன்ம தத்துவத்தில் உண்டு. இந்த 24 தத்துவத்தில் 15 தத்துவங்கள் சேர்ந்த நிலைதான் தூள சரீரம், அதாவது அன்னமய கோஷம், அதாவது யோகத்தில் தேக உடம்பு. அவையாவன ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, பஞ்சபூதங்கள் 5. அடுத்ததாக பார்க்கிறீர்கள் என்றால், அடுத்த அட்டவணையில் சூட்சும சரீரம் அடுத்த நிலை. இந்த 5 நிலைகள் என்று சொல்லிவிட்டேன் துவக்கத்தில். இது கீழிருந்து மேலாக போகின்றோம். தூள சரீரத்துக்கு மேலே இருக்கும் நிலை சூட்சும சரீரம். அதை கோஷங்களில் சொல்வதென்றால் பிராணமய கோஷம். அதை எங்களுடைய யோக முறையில் சொல்வதென்றால் சுவாச உடல். இதை செயல்படுத்துவது என்ன தத்துவங்கள் என்று பார்த்தால், தன் மாத்திரைகள் 5, மனம், புத்தி, அகங்காரம் என்ற 3 அந்த கரணங்களுமாக 8 தத்துவங்கள் இந்த சேர்ந்தால்தான் இந்த தூள சரீரம் ஆன்மாக்கு கிடைக்கின்றது, சாரி இந்த சூட்சும சரீரம் ஆன்மாக்கு கிடைக்கின்றது. முதலாவது அட்டவணையில் என்ன பார்த்தோம்? 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள், 5 பஞ்சபூதங்கள் சேர்ந்தால் ஆன்மாவுக்கு தூள சரீரம் கிடைக்கின்றது. ஆன்ம தத்துவத்தில் சூட்சும சரீரம் எப்படி கிடைக்கின்றது? 15 தத்துவங்களை முடித்து விட்டோம். தூள சரீரத்தில் சூட்சும சரீரத்துக்கு 8 தத்துவங்கள் தேவை. அவை யாவன? தன் மாத்திரைகள் 5, மனம், புத்தி, அகங்காரம் என்ற அந்த கரணங்கள் 3 சேர்ந்து 8 தத்துவங்கள் சேர்ந்து ஆன்மாவுக்கு சூட்சும சரீரத்தை கொடுக்கின்றது. அதை பார்த்து விட்டோம். அதற்குரிய இன்னொரு பெயர் பிராணமய கோஷம். கோஷத்தில் யோகத்தில் பெயர் சுவாச உடம்பு. அடுத்த அட்டவணையில் குணசரீரம். இந்த குணசரீரம் என்று சொல்வது மனோமய கோஷம். கோஷ நிலையில் எங்களுடைய யோகத்தில் மனோமய, அதாவது எங்களுடைய தியான உடல், அதாவது சுவாச உடலுக்கு அடுத்த உடலான மன உடல் என்று சொல்கின்றோம் யோகத்தில். அந்த மன உடல் தான் தியான உடல் என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த மன உடலில் என்ன தேவைப்படுகின்றது? தத்துவத்திலிருந்து மீதி ஒன்றாக மிஞ்சி இருக்கும் சித்தம். ஆகவே இந்த அருமையை பாருங்கள், எங்களுடைய உடலில்தான் எல்லா இயக்கமும். இந்த ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்கள் இருக்கின்றது. இந்த 24 முதல் 15 தத்துவம் தூள உடலை கொடுக்கின்றது ஆன்மாவுக்கு. அதன் பிறகு 8 தத்துவம் ஆகிய தன்மாத்திரைகள் 5, மனம், புத்தி, அகங்காரம் என்ற 8 சேர்ந்து அதுக்கு சூட்சும சரீரத்தை கொடுக்கின்றது. இறுதியாக 24 மிஞ்சி இருக்கும் சித்த தத்துவத்தில் இருந்து குணசரீரம் கிடைக்கின்றது. இதுதான் எங்களுடைய ஆன்ம தத்துவத்திலிருந்து ஆன்மாக்கு கிடைக்கிற சரீரங்கள். இங்கு மூன்று சரீரங்களை பார்த்து விட்டோம் அன்பர்களே. இன்னும் இரண்டு சரீரம் மிஞ்சி இருக்கின்றது. அது வித்யா தத்துவத்திலும் சுத்த தத்துவத்திலும் இருக்கின்றன. தரவை மாத்திரம் தந்து விடுகின்றேன். அந்த தத்துவத்தை அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கும் போது விரிவாக்கம் உண்டு. ஆகவே இந்த ஐந்து சரீரங்களில் மூன்று சரீரங்கள் இங்கு பார்த்து விட்டோம். அதுக்கு அடுத்த சரீரமாக வித்யா தத்துவத்தில் இருந்து வருகின்றது தான் எங்களுடைய வித்யா தத்துவத்தில் இருந்து வருவது தான் எங்களுடைய புருடன் என்ற பஞ்ச கஞ்சுகம், கஞ்சுக உடல். அந்த சரீரத்தை பற்றி அந்த தத்துவம் வரும்போது பார்ப்போம். புருடநிலை, அதுக்கு மேலாக இருப்பதுதான் காரண சரீரம். அது பரம்பொருள் ஆன்மாவை துவக்கத்தில் கொடுக்கும், ஆன்மா வீற்றிருக்கும் காரண சரீரம். இவைதான் எங்களுடைய சரீரங்கள். யோகத்தில் பார்த்தால் இந்த கஞ்சுக சரீரம், பஞ்ச கஞ்சுக சரீரம் என்று வித்யா தத்துவத்தில் இருந்து வரப்போகும் அடுத்த சரீரம் தான் எங்களுடைய விஞ்ஞானமய கோஷமாகவும் கோஷத்தில் எங்களுடைய அறிவுடலாகவும் இருக்கின்றது. அதற்கு மேலே காரண சரீரம் தான் எங்களுடைய ஆனந்தமய கோஷமாக யோகத்திலும், ஆனந்தமய கோஷமாக கோஷங்களிலும், எங்களுடைய ஆன்ம உடலாக யோகத்திலும் உண்டு. அதை பற்றி பின்பு படிப்போம். இனி இறுதியாக ரெண்டே ரெண்டு அட்டவணை தான் இருக்கின்றது. அது முதலாவது அட்டவணை வினைகள். வினைகள் ரெண்டு வகைப்படும். ஒன்று நல்வினை, மற்றது தீவினை. எல்லோருக்கும் தெரிந்தது ஒன்றுதான். அதான் அடுத்த அட்டவணையில் போட்டிருக்கின்றேன். இறுதி அட்டவணையில் இந்த வினைகளால் பயன்கள் உண்டு. அந்த வினை பயன்கள் என்ன? எல்லோருக்கும் தெரிந்த இன்பம், துன்பம், மயக்கம். இவ்வளவுதான் உங்களுக்கு இன்று சுருக்கமாக சிறிய நேரம் கூட எடுத்தாலும் ஆன்ம தத்துவத்தை வெகு விரைவு மீட்டல் செய்தேன். எல்லாவற்றையும் அட்டவணைக்குள் கொண்டு வந்தேன். அதற்கு சில சாதகர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் இந்த அட்டவணையை போடுவதற்கு. அவர்கள் உதவியுடன் கடந்த இரண்டு மூன்று தினங்களில் ஆன்ம தத்துவம் முழுத்தலையும் சுருக்கமாக, இதெல்லாம் ஒரு சிறிய அறிவு தான் நாங்கள் படிக்கின்றோம், பெரிய அறிவு இருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில், அதை மறந்து விடாதீர்கள். யோகத்திற்கு பாபாஜியின் அருளுடனும் சிவ அருளுடனும் இதை கொண்டு வந்திருக்கின்றேன். யோகத்தில் கிரியா யோகமும் சிவ யோகமாகிய சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகமும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தும் எப்படி பொருந்துகின்றன என்று படித்து முடிக்கின்றோம். இங்கே ஆன்ம தத்துவத்தில் சிறியளவு அறிவுதான். இவற்றை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதற்குரிய முறையில் பாபாஜியின் அருளாலும் பரம்பொருளின் அருளாலும் இந்த அட்டவணைகள் தயாரிக்கப்பட்டன. இதில் எனக்கு உதவி செய்த சாதகர்களுக்கு நன்றி. இதை எல்லோரும் படியுங்கள். இந்த லெக்சரை கேளுங்கள். இந்த அட்டவணையை மீண்டும் பக்கத்தில் வைத்து படியுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இதை அறிவதற்கும் இதை தொடர்ந்து உங்களுடைய சாதனையில் பயன்படுத்துவதற்கும் உதவும் என்று சொல்லி இந்த ஆன்ம தத்துவங்களை இன்று முடித்து, அடுத்த வகுப்பில் நாங்கள் வித்யா தத்துவங்கள் இதே முறையில் அட்டவணையில் பார்க்க போகின்றோம். பரம்பொருளுக்கும் பாபாஜிக்கும் நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவனையாவும் கார்த்திகேயனையாவும் இந்த இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, நீங்கள் இதற்கு சுருக்கம் சொல்ல தேவையில்லை, ஏனென்றால் விரிவாக நான் சொல்லி இருக்கின்றேன். உங்களுடைய ஒரு கருத்தை மாத்திரம் சொல்லி இதனுடைய விளக்கங்கள் இப்போது தேவையில்லை. விரிவாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய கருத்தை மாத்திரம் இது சொல்லுங்கள். இப்போது இறைவனையா மியூட்டில் இருக்கின்றீர்கள். இறைவனையா மியூட்டில் இருக்கின்றீர்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம, ஓம்.
இன்றைய சத்சங்கம் மிகவும் மனத்தில் தெளிவாக இருந்தது. அதற்குரிய காரணம் எனது மனநிலையில் ஏற்பட சொல்ல விரும்புகின்றேன். கடலளவான சைவ சித்தாந்த கருத்துக்களை என்று கையளவான அளவுக்கு நீங்கள் இந்த மிக சிறந்த அட்டவணைகள் மூலம் தந்துள்ளீர்கள். எனவே நாங்கள் மீட்டர் செய்து கிடைக்கப்பட்ட ஏற்படும் தெளிவை விட கூடிய விளக்கமாக இருந்தது. எனவே சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்கள் கூடிய விளக்கத்துடன் அறியக்கூடியதாக இருந்தது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றேன். நன்றி பாபாஜிக்கு உங்களுக்கும்.
நன்றி பாபாஜிக்கே, அதுதான் உண்மை. அதற்கு மேலாக பரம்பொருளின் இயக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி இரவனையா, நீங்கள் அதை ரத்தின சுருக்கமாக கடலளவு கையளவு என்பது மிகவும் அற்புதமான சொல் மூலம் மற்றவர்களை நீங்கள் ஆர்வப்படுத்தியதுக்கு பாபாஜிக்கு நன்றி. மீண்டும் ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பிருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா, ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
இன்றைய சத்தங்கள் சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்கள்ல உள்ளடக்கிய கருத்துக்களை நல்ல விரிவாக ரொம்ப அருமையாக ரத்னத்துக்காக பாபாஜி கேட்டுவர்களால் நமக்கு கிடைக்கப்பட்டது. இது நம்ம முன்னாடி படிச்சிருந்தாலும் இன்னைக்கு அதை வந்து விரிவாகவும் சுருக்கமாகவும் பார்த்து இணைச்சி பார்த்துருக்கோம். இந்த சத்சங்கத்துல ரொம்ப சிறப்பான ஒரு சத்சங்கம். இதுல ஒரு சின்ன ஒரு கருத்து மட்டும் என்னன்னா, ஆகாமிய வினை என்றது ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்குரிய ஒரு விஷயம். ஆகாமிய வினை நம்ம வந்து சேர்க்கக்கூடாது என்றதுக்கு தான் இந்த படிப்பறிவு, இந்த ஞான அறிவு, இந்த செயல் அறிவு எல்லாமே நடத்துறோம். நாம நடத்துல இறைவன் உட்படுத்து நம்மள ஆட்படுத்து காலம். நம்ம செய்த நன்மையை காரணமாக அது ஆட்படுத்து. ஆனா உயிராகப்பட்டது ஆகாமிய வினைய தெரியாமையே, அந்த ஆகாமிய வினையில மாட்டக்கூடாதுன்றதுதான் நமக்கு பாபாஜி கருணையோட இந்த கிரியா யோகத்தை நமக்கு கொடுத்துருக்க. அதை நம்ம பயன்பட்டு இருக்கோம். அதை நீங்க சைவ சித்தாந்த படிச்சுக்கிட்டு வரவ உங்களுக்கு எல்லாமே கை கூடி வந்துடும், உங்க அறிவு நிலைக்கு வந்துடும். அதுக்கு சாதனாவும் சாதனையும் இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களையும் கேட்டு வரக்குள்ள உங்களுக்கு முழுமையா அது கை கொடுக்கும் என்றதை பற்றி இன்றைய சத்சங்க சிறப்பாக இருந்துச்சு. பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய.
நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, அந்த மூலத்தை கொடுத்து விட்டீர்கள். மீண்டும் அதற்கு பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி. அதுதான் ஆகாமிய வினை. அருமையாக நானும் அதை கொடுத்திருந்தேன். நடுவில் அதைக்கும் மேலாக அதை வைரமாக கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த ஆகாமிய வினையை வெல்லுவதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அதை சுருங்கச் சொல்ல போனால் அதை அற்புதமாக மீண்டும் வலியுறுத்தினீர்கள். அந்த மூலத்துக்கே கொண்டு விட்டீர்கள், சென்று விட்டீர்கள் அந்த சுருக்கத்தில், அந்த நேரத்தில். அதுதான் பரம்பொருளும் பாபாஜியின் அருளாலும் உங்கள் மூலம் என்று நடைபெற்றது. அது ஒரு விதமான கருத்துக்களும் இல்லை. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது